காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் மானம் அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. இதனுடைய விளக்கம் என்னன்னா, செல்வம் பெருகி வளமுள்ளவர்களாக ஒருவர் இருக்கும் பொழுது அவர் பிறரிடம் மிகவும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். மிகச்சிறிய அளவிற்கு செல்வமானது குறைந்து அவர் வறுமையுற்றவராக இருக்கும் பொழுது பிறரிடம் மிக உயர்வாக அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் இன்னொரு குறள், தலையின் இழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. உயர்ந்த குடியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் மக்கள் தனது உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்து போய்விடுவார்களே ஆனால் அவர்கள் தலையிலிருந்து உதிர்ந்த இழிந்த நிலைக்கு ஆளாகும் மயிருக்கு ஒப்பாக கருதப்படுவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். ஒரு பாடலுடன் நிகழ்ச்சியின் உள்ளே செல்வோமா?
பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை. சேலைக்காரி என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை. ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை.
வா சொந்தமே உள்ளத்தில் என்றென்றும் வா.
பட்டு வண்ண சேலைக்காரி. என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை. அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை. அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை.
சாதிக்கிறதுக்கு வயசோ உடல் குறையோ ஆண் பெண் பேதமோ எதுவுமே தடையா இருக்காது. சாதனை புரிந்த ரெண்டு பெண்களை பத்தி உங்கள்ட்ட இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சமீபத்துல பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது நம்ம தமிழகத்தை சேர்ந்த 105 வயது பாட்டியான பாப்பம்மா பாட்டிக்கு. இவங்க இயற்கை விவசாயம் அந்த காலத்திலிருந்து செய்துட்டு வர்றாங்க. இந்த பாட்டிக்கு பூர்வீகம் மேட்டுப்பாளையம் காரமடை பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவனாபுரம்ன்ற கிராமம்தான். 1915 ஆண்டு பிறந்த பாப்பம்மா அவங்க அப்பா செஞ்சுட்டு வந்த மளிகை கடை தொழிலை தான் சின்ன வயசுல தொடங்கியிருக்காங்க. அதுவும் தாங்கிட்டு இருந்த கொஞ்ச நகையை அடமானம் வச்சு அந்த தொழிலை தொடங்கியிருக்காங்க. கணவர் இறந்த பிற்பாடு இன்னைக்கு வரைக்கும் ஒண்டிக்கட்டையா வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாங்க. மளிகை கடை ஹோட்டல்னு தொழில் நடத்தி வந்த பாப்பம்மா அதுல கிடைச்ச வருமானத்துல அந்த பகுதியில விவசாய நிலம் வாங்கி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. விவசாயத்தை முறையா கத்துக்கணும்ன்றதுக்காக தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்திலையும் சேர்ந்து படிச்சிருக்காங்க. பின்னாடி இதே பல்கலைக்கழகத்துல விவாத குழு அமைப்பாளராக இருந்தது தனிக்கதை. கடந்த 6 தசாப்தங்களுக்கு மேலாக விவசாயம் செய்து வருகிறார் பாப்பம்மாள். விவசாயம் மட்டும் இல்லாம அரசியல்வாதியாவும் இவங்க திமுகவில் தன்னை சின்ன வயசுலேயே சேர்த்துக்கிட்டு இப்பவும் செயல்பட்டு வர்றாங்க. தேக்கம்பட்டி ஊராட்சி உறுப்பினராகவும் யூனியன் கவுன்சிலராகவும் மாதர் சங்க தலைவியாகவும் பதவிகளை வகிச்சிருக்காங்க. கடந்த 100 பாப்பம்மா 2 உலக போர்கள், இந்தியாவோட சுதந்திரம், பல இயற்கை பேரழிவுகள் மற்றும் இப்போது COVID-19 தொற்று நோயின் பலவற்றையும் பார்த்தும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இன்னைக்கு இருக்க தலைமுறை 50 வயதுக்குள்ள ஓய்வு பெறுவதை பற்றி சிந்திக்கும் போது பாப்பம்மா பாட்டி ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமல்ல, ஒரு உத்வேகமும் தான். இன்னும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டி தனது நிலத்துக்கு போய் அதுல வேலை செய்யறாரு. அவரோட இந்த சாதனைகள் காரணமாகத்தான் 105 வயசுல பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது. வயசு ஒரு பொருட்டு இல்லதானே, அதே போல உடல் குறை கூட ஒரு பொருட்டு இல்லைன்னு இன்னொரு பெண்மணி நிரூபிச்சிருக்காங்க.
கல்லூரி பள்ளியில் நாதபூரை கையோடு இன்றே தீமூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவெறும் கோபுரம் அங்கே நாம் தாழுவோம். உங்கள் கைகளில் உண்டு ஞானம், உங்கள் நெஞ்சினில் உண்டு வானம். உங்கள் கைகளில் உண்டு ஞானம், உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளலாம். கசமா தமத நிதனை மமமம்ம கசம் மமமம்ம தம தத தத நிதனை நின்னி சக சம சன்னித நிதம தம நிசன்னித சன்னித நிதம சகதுன்னால் முடியும் அடகுன்னால் முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி அடபுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி.
கடவுள் உங்களுக்கு கஷ்டங்களையே கொடுத்து உயிர் வாழ வச்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா பலன் இருக்கத்தான் செய்யும். நான் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த பெண். என் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு 18 வயசா இருக்கும் போது எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு எங்க அப்பா விரும்பினார். ஆனா எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை, அதை அப்பாட்ட காட்டிக்கவும் இல்லை. எனக்கு திருமணம் செஞ்சு வச்சா உங்களுக்கு சந்தோஷமா அப்பான்னு கேட்டேன். ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினார். அவரோட சந்தோஷத்துக்காக அவர் பார்த்த மாப்பிள்ளையவே திருமணம் செஞ்சுக்கிட்டேன். திருமணத்துக்கு பின்னாடியும் எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, ஆனாலும் வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் நானும் கணவரும் கார்ல போயிட்டு இருந்தோம். அவர் தூக்க கலக்கத்துல காரை தவறா ஒட்டி பள்ளத்துல விழுந்து விபத்துக்குள்ளாகும் நேரத்துல அவர் மட்டும் கதவை திறந்து குறித்து விட நான் காருக்குள்ளேயே சிக்கிக் கொண்டேன். காப்பாற்றவே முடியாத சூழ்நிலையில் இருந்து உயிரை மட்டும் காப்பாற்றினார்கள். முதல் நாள் வந்து உங்க ரெண்டு கைகளும் உடஞ்சு போச்சு, இனிமேல் உங்களுக்கு பிடித்த ஓவியம் வரையும் பணியை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. அடுத்த முறை வந்து உங்கள் ரெண்டு கால்களும் உடஞ்சு போயிட்ட நிலைமையில இனிமே நடக்க முடியாது, வீல்சேர் தான் பயன்படுத்த வேண்டும் என்றார்கள். மீண்டும் ஒரு முறை வந்து உங்களுடைய முதுகெலும்பு இடுப்பெலும்புகளும் உடைந்து விட்டதால் உங்களால் இனி எப்போதுமே ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது என்று சொன்னார்கள். இனி வாழ்நாள் முழுவதும் வீல்சேர்ல உட்கார்ந்து எல்லாத்துக்கும் யாரோ ஒருவரின் உதவியை எதிர்பார்த்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எதற்கு? உயிரை மட்டும் மிச்சம் வைத்ததற்கு பதிலாக அந்த இறைவன் என்னை கொன்றிருக்கலாமே என்று தோன்றியது. அவர் கொல்லாவிட்டால் என்ன, நாமே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தோன்றினாலும் அதை செய்யக்கூட கைகால் வேண்டுமே என்று படுக்கையிலேயே அழுது கொண்டிருந்தேன். இந்த அதிர்ச்சியை எல்லாம் கடந்த இன்னொரு அதிர்ச்சி, நான் எதற்கும் உபயோகப்பட மாட்டேன் என்று என் கணவர் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். விவாகரத்துக்கு ஒப்புக்கொள்ள முடியாமல் எதற்காக யாருக்காக நான் வாழ வேண்டும் என்று எத்தனை முறை யோசித்து அழுதாலும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு நாள் தெளிவு கிடைத்தது. என்னிடமிருந்து இத்தனையும் பறித்து கொண்ட இறைவன் ஏன் என் உயிரை மட்டும் மிச்சம் வைத்திருக்கிறான்? இந்த உயிரை இன்னும் வைத்திருப்பதன் மூலம் நான் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு வேலை, செல்ல வேண்டிய ஏதோ ஒரு பயணம் மிச்சம் இருக்கிறது என்றே தோன்றியது. எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டுவிட்டு எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை மட்டும் எனக்கு கொடு என்று வேண்டிக் கொண்டு தைரியமாக ஒரு முடிவெடுத்தேன். அந்த முதல் முடிவு என் கணவருக்கு விவாகரத்து அளிப்பது. சந்தோஷப்பட்டார். இன்னொரு பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார். மனப்பூர்வமாக வாழ்த்து மடல் அனுப்பினேன். ஹாஸ்பிட்டலை விட்டு நகர முடியாமல் இன்னும் ஹாஸ்பிட்டலிலேயே இருந்தேன். படுத்த நிலையில் நான்கு பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் அதே வெள்ளை நிற சுவர்கள். குறைந்தபட்சம் இந்த சுவர்களின் நிறத்தையாவது மாற்றுங்கள், மாத கணக்கில் இதை பார்த்து பார்த்து பைத்தியம் பிடிக்கிறது என்று கத்தினேன். மாற்றினார்கள். உடைந்த கையை வைத்து எதையாவது அரைகுறையாவது வரைய முடியாதா என்று முயன்றேன். என் முயற்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலன் கிடைத்தது. வரைவது ஒன்றே எனக்கான ஜன்னலாக தெரிய தூங்கும் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரத்திலும் வரைந்து கொண்டே இருந்தேன். நான் வரைந்த அந்த ஓவியங்களே என்னை உயிர்ப்போடு வைத்திருந்தது. கால்கள் இல்லாவிட்டால் என்ன, வெளியே போக வீல்சேர் போதும் என்று தோன்றியது. குழந்தை பெற முடியாவிட்டால் என்ன, ஏற்கனவே பிறந்து அனாதையாக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன். உட்கார்ந்த இடத்திலிருந்தே எழுத முடியுமே என்று எழுத ஆரம்பித்தேன். குரல் நன்றாகத்தானே இருக்கிறது, பாடலாமே என்று பாட ஆரம்பித்தேன். வாயும் நன்றாகத்தானே இருக்கிறது என்று பேச ஆரம்பித்தேன். என்னை இறைவன் உயிரோடு வைத்திருந்ததன் காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. எழுந்திருக்கவே முடியாத பள்ளத்திலிருந்து எப்படி எழுந்து வந்தேன் என்ற என்னுடைய கதையையே எல்லோரிடமும் சொல்ல ஆரம்பித்தேன். எப்படி முடிந்தது என்று எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். அது அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. வீல்சேரில் நகர்ந்து மேடைகளிலும் பேச ஆரம்பித்தேன். மீண்டும் மீண்டும் சலிக்காமல் என் கதையையே சொல்ல ஆரம்பித்தேன். என் கதையை சொல்லி நான் பரிதாபத்தை தேடிக்கொள்வதாகவும் பலர் சொன்னார்கள். நான் கவலைப்படவில்லை. என் கதை பரிதாபத்துக்குரியதாக இருந்தாலும் அது பலரை உத்வேகப்படுத்தியது, அவர்களை எழுந்து நடக்க வைத்தது. தோற்று போன அவர்கள் எழுந்து நடப்பதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் 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 என் கதைகளையே எல்லா மேடைகளிலும் பேசினேன். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள். என்னுடைய கதையே என்னை மோட்டிவேஷனல் பேச்சாளராக மாற்றியது, ஒரு தொலைக்காட்சியில் தொகுப்பாளராகவும் மாற்றியது. என்னுடைய கடந்த உலகம் முழுவதும் என்னுடைய கதை எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது. எல்லோருக்கும் தன்னம்பிக்கையை உருவாக்கியது. பிபிசியில் என்னை சிறப்பு பேட்டி எடுத்தார்கள். ஐநாவில் என்னை பேச அழைத்தார்கள். அங்கேயும் என் கதையை பேசினேன். நிறைய இசை ஆல்பங்களை பாடி சேர்த்து வெளியிட்டேன். நிறைய எழுதினேன். இவற்றையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்திருந்ததால் தான் என்னை கார் விபத்தில் சாக விடாமல் காப்பாற்றியிருக்கிறார். உனக்காக நிறைய வைத்திருக்கிறேன் மகளே, சீக்கிரம் எழுந்து வா என்று அவர் எனக்காக காத்திருந்ததாகத்தான் தோன்றுகிறது. விபத்துக்கு பின் என்னுடைய உடம்போடும் வீல்சேரோடும் சேர்த்து யூரினல் பேக் ஒன்று எப்போதுமே பொருத்தப்பட்டிருக்கும். எங்கு போனாலும் அது இல்லாமல் போக முடியாது. என்னுடைய உடல் பிரச்சனை அவ்வாறானது. சரி, இருந்துவிட்டு போ என்று என் சீட்டிற்கு பின்னாலேயே வைத்துக் கொண்டேன். அது என் இழப்பின் குறியீடு. என்னை அது பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஒருபோதும் என்னை முந்த முடியாது. எனக்கான இறப்பு என்றோ ஒரு நாள் இருக்கும். இருந்துவிட்டு போகட்டும். அதற்கு முன் தன்னம்பிக்கையை இழந்து நானே ஏன் சாக வேண்டும் என்றோ எப்போதோ படித்த இந்த சகோதரியின் கதையை ஏதோ இப்போ உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. வணக்கம். ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதே போன்று அறிவு வளர்ச்சிக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்து கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கிறது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பான்மையூர் மவுண்ட்ராஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன.
ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலே தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
தடை இல்லாம கிடைக்கிறதும் இலவசமா கிடைக்கிறதும் உன்னே ஒண்ணுன்னா அது அறிவுரை தாங்க. சில பேரு இந்த உலகத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, இல்ல வாழ்க்கையில அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அறிவுரைகளை நம்ம வந்து தொலைக்காட்சியில கேட்கிறோம், சினிமாவில் கேட்குறோம், நண்பர்கள்கிட்ட கேட்டிருப்போம். இப்போ புதுசாக வந்து நம்ம சமூக வலைதளங்கள்லையும் நிறைய அறிவுரைகள் வருது. அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு அறிவுரை, நல்ல ஒரு சாப்பாட்டு விரும்பியுடன் வந்த ஒரு அறிவுரை ஒன்றை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா இட்லி மாதிரி பளிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். உள்ள ஒன்றும் இல்லைனாலும் பூரி மாதிரி மகிழ்ச்சியில ஊப்பி இருக்கணும். ஓட்ட விழுந்தாலும் வடை மாதிரி கவர்ச்சியா இருக்கணும். உப்புமா மாதிரி அவசரத்துக்கு கை கொடுக்கணும். பொங்கல் மாதிரி குழைவா பேசணும். அடிச்சு துவைச்சாலும் பரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். பிரியாணி மாதிரி ஸ்டாரா இருக்கணும். சப்பாத்தி மாதிரி எளிமையா இருக்கணும். ஜிலேபி மாதிரி சுத்தி வளைச்சு பேசக்கூடாது. நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது. பீட்சா மாதிரி இழுபறியா இருக்கக்கூடாது. ஆப்பம் மாதிரி தொப்ப இருக்கக்கூடாது. புட்டு மாதிரி உள்ளதைக்கெல்லாம் கொட்டக்கூடாது. கேசரி மாதிரி இனிமையா பேசணும். பாயசம் மாதிரி விசேஷமா இருக்கணும். அப்பளம் மாதிரி ஆறுதலா இருக்கணும். அவியல் மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். ஃப்ரூட் சாலட் மாதிரி சக்தியோட இருக்கணும். ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். டிகிரி காஃபி மாதிரி நம்ம வாழ்க்கை மணக்கணும்.
புதிதானது புதுவாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது புதிதானது புதுவாழ்வு ததிராடுது.
பார்க்க போற புத்தகம் வீர யுக நாயகன் வேள்பாரி. இரண்டு தொகுதி உள்ளது. இதை எழுதியவர் சு வெங்கடேசன் அவர்கள். நம்ம பொதுவாகவே வீரர்களை பற்றி படிக்கிறோம்னா நெப்போலியனையோ அல்லது அலெக்சாண்டரையோ அல்லது அயல் நாட்டு மன்னர்களையத்தான் நம்ம விரும்பி படிப்போம். நம்ம நிலத்தில், தமிழ் நிலத்தில் வீரத்தோடு போராடின இந்த நாயகன் வேள்பாரியை பற்றி அற்புதமான இரண்டு தொகுதிகளில் இவர் எழுதியிருக்காரு. தன்னலமற்ற கொடை உள்ளத்தாலும் அன்பு வழிபட்ட வாழ்வியல் மரபாலும் பாரியின் புகழ் தமிழ் நிலம் எங்கும் பரவியது. மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் கூட அவனோட புகழை பார்த்து வெதும்புனாங்க. பரம்பு நாட்டின் நிலவளம் அவர்களின் கண்களை உறுத்துச்சு. பாரிக்கு எதிராக தனித்தனியே அவர்கள் மேற்கொண்ட போர் முயற்சிகள் கைகூடவில்லை. இறுதியில் மூவேந்தர்களும் ஒன்றிணைந்தனர். அவர்களின் கூட்டுப்படை பாரியின் பரம்பு நாட்டை அனைத்து திசைகளில் இருந்தும் ஒரு சேர தாக்கியது. சின்னஞ்சிறு ட்ராய் நகரின் மீது மொத்த கிரேக்க படையும் போர் தொடுத்ததைப் போலத்தான் இதுவும் நிகழ்ந்தது. பெரும் நிலப்பரப்பை ஆண்ட மூவேந்தர்களின் கூட்டுப்படை ஒரு குறுநில மன்னனால் சிதறடிக்கப்பட்டது. அதன் பின் மூவேந்தர்களும் ஒன்றாய் சதி செய்து வஞ்சினம் நிகழ்த்தி பாரியின் உயிர் பறித்தனர். வீரத்தால் சாதிக்க முடியாததை துரோகம் செய்ய முடிந்தது. இயற்கைக்கும் மனிதன் பேராசைக்கும் இடையில் இன்று நடக்கும் போராட்டத்தின் ஆதி வடிவம்தான் வேள்பாரியின் கதை. திரும்பும் திசையெல்லாம் அறிவு கொட்டும் குறிஞ்சி நிலத்தில் அந்த அறிவு நீரினும் குழியுடைய பாரியின் கரம் பற்றி நடக்க வாருங்கள். அற்புதமான இந்த புத்தகத்தின் இரு தொகுதிகளும் நமது நூலகத்தில் கிடைக்கின்றன.
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கோ அல்லது முத்தமிழ் சங்கத்தினுடைய சமூக வலைதளத்திலோ தெரிவிக்கலாம். உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் அழகுற செய்த திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
winter. Can't stand the cold. I tend to cancel all the plans. But when the heat comes, something takes a hold. Can I kick it? Yeah, I can. My cheeks in hot color, overripe peaches. No shirt, no shoes, only my features. My boy behind me, he's taking pictures. Meet the boys and girls onto the beaches. Come on, come on, I'll tell you my secrets. I'm kinda like a prettier Jesus. Forget all of the tears that you cried. Acid green, aquamarine. The girls are dancing in the sand. And I throw my cellular device in the water. Can you reach me? No, you can't. My cheeks in hot color, overripe peaches. No shirt, no shoes, only my features. My boy behind me, he's taking pictures. He's taking pictures. Lead the boys and girls onto the beaches. Come on, come on, tell you my secrets. I'm coming.